நமது உயிர் எலக்ட்ரிக்காக இயக்குகின்றது. நாம் சுவாசித்த நுகரும் உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக உயிர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கனப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. எலக்ட்ரிக் என்றால் ஈசன் என்று சொல்லுகிறோம், இயக்க சக்தியாக இருக்கின்றது. எலக்ட்ரானிக் என்றால் நுகர்ந்த உணர்வுகளை, நுகர்ந்த உணர்வின் அந்த சத்து, அந்த மனம், அதற்கொப்ப அந்த உணர்ச்சிகளாக, உணர்வின் ஒளிகளாக, சொல்லாக அந்த ஒளிகள் எழும்புவதைத்தான் எலக்ட்ரானிக் என்று குரு சொல்லுகின்றார். இந்த விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பல நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு பல நவீன கருவிகளை ஸ்கேனிங் என்று முறைப்படுத்தி அதை சாதாரண மக்களுக்கும் அது பயனுள்ளதாகும்படியாக சாதாரண சர்வீஸுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். உடலுக்குள் இருக்கக்கூடிய நம் உடல் அங்கு அவயங்கள் உறுப்புகளுடைய இயக்கங்களையும் சரி, ஒரு கருவுற்ற தாயாக இருந்தாலும் சரி, இன்று விமானங்களிலே நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாலும் ஒரு பாதுகாப்பு கருதி அவர்கள் பைகளிலே, அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஜாமான்களிலே வேற ஏதாவது வெடிக்கக்கூடியோ அல்லது மற்றவர்கள் அழிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிறதா என்றெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக அந்த பைகளை அந்த எந்திரத்தில் வைத்து விட்டோம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையுமே தனித்தனியாக காட்டுகின்றது. தவறான பொருள் இருந்தால் அதை தனித்து அதை காட்டுகின்றது. இது போன்றுதான் இந்த கருவி, இந்த கம்ப்யூட்டர் எப்படி அதை உள்ளிருப்பதை அதனுடைய அலைகள் ஊடுருவி அதை கவர்ந்து படமாக்கி எப்படி உணர்த்துகின்றதோ இது போன்றுதான் நமது உயிர் யாரை பார்த்தாலும் சரி அல்லது எதை நுகர்ந்தாலும் சரி எலக்ட்ரிக்காக இருந்து அந்த இயக்க சக்தியாக ஊடுருவி அதை பிளந்து காட்டினாலும் உணர்ச்சிகளாக என்றால் கம்ப்யூட்டர் உருவத்தை காட்டுகின்றது. மனிதன் தான் இன்ன இருக்கிறது இன்ன இல்லை என்று சொல்லுகின்றான். ஆனால் நமது உயிரோ அந்த உணர்ச்சிகளையும் ஒட்டுகின்றது. இப்பொழுது ஒருவன் தவறு செய்கின்றான் அல்லது தவறான வழிகளில் மற்றவர்களை வழி நடத்துகிறான் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்த பின்புதான் அது தெரிகின்றது. இப்ப நாம் யதார்த்தமாக நாம் ரோட்டிலேயே நாம் செல்லுகிறோம் என்றால் நம் காரியமாக நாம் சென்றாலும் அங்கே அக்கம் பக்கத்தில் நடந்து செல்வோரோ போவோரையும் நமது கண் பார்க்கத்தான் செய்கின்றது, நாம் அதை பதிவாக்கத்தான் செய்கின்றோம். அப்பொழுது இயல்புக்கு மாறாக யாராவது ஒருவர் அவர் நடந்து செல்வது வித்தியாசமாக இருந்தால் உடனடியாக நமக்கு இந்த உணர்வுகள் தூண்டிடும். அவன் போகிற போக்கப்பார், நடக்கிற நடையப்பார், எங்க போய் விழுக போறானோ, என்ன ஆக போறானோ என்று. இதைத்தான் குருநாதர் இங்கு எலக்ட்ரானிக் என்று சொல்கின்றார். அவன் நடப்பது என்றாலும் நாம் நுகர்ந்த பின் அந்த உணர்ச்சிகளை நம்மை அறியாமலேயே அந்த உணரின் ஒளிகள் நம்மை அறியாது கிளம்புகிறது. இப்ப நாம் பஸ்ஸிலே பயணம் செய்கிறோம், நாம் முன்னாடி பார்த்து கொண்டு போகிறோம், திடீரென்று யாராவது ஒரு சைக்கிளில் செல்வாரோ அல்லது நடந்து செல்வாரோ அவசரமாக போக வேண்டும் என்று குறுக்கே வந்தால் நாம் என்ன சொல்லுகின்றோம், அறிவு கட்டத்தனமா வர்றாம்பார் என்று சொல்லுகின்றோம். இந்த அறிவு கட்டத்தனமான உணர்வு எங்கிருந்து வந்தது? ஆனாலும் இப்படி நாம் ரோட்டில போகும்போது நடக்கிற நடையப்பார் என்றும், பஸ்ல போகும்போது அறிவிட்டதான் நம்ம குறுக்க வரேன், அதெல்லாம் அடித்தால்தான் சரியா, அடிப்பட்டால்தான் தெரியும் என்று இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் நுகர்ந்து கொண்டு நம் காரியத்திற்கு சென்றால் நமது உயிர் என்ன செய்யும்? அங்கே மற்றவர்களுடைய குறைபாடுகளையும் மற்றவர்கள் தவறு செய்யக்கூடிய உணர்வுகளை நான் நுகர்ந்து அதன் வழி சென்ற பின் அங்கே நாம் ஒரு தொழிலின் நிமித்தம் சென்றாலும் சரி அல்லது நம்மளது நமக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரியிடம் நாம் வேலை கேட்டு அதன் வழி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மனம், நாம் சுவாசித்த உணர்ச்சி, இது மனமாக நாம் சொல்லக்கூடியதிலும் அல்லது பார்க்கக்கூடியதிலும் இந்த அலைகள் கலந்து வெளிவரப்பட போகும்போது இங்கே நாம் எப்படி அங்கே அவர்களை வெறுத்து அல்லது கேலியாக, கிண்டலாக அல்லது குறையாக அந்த உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்தணுமோ, இதே உணர்ச்சி அங்கு சேடப்பட போமோ, இங்கே யாரை அறிவியட்டதனமாக செயலிடுற என்று சொன்னோனோ அதே உணர்வு அங்கு இயக்க சக்தியாக மாறி நம்மையும் அவர்களை அதன்படி சொல்லும்படியாக அல்லது நான் அதே அவர்களை பேசும்படியாக இந்த சந்தர்ப்பம் வந்து விடுகின்றது. இப்படி வந்துவிட்டால் நாம் ஒருவரை பார்த்து அறிவியட்டதனமாக செய்கிறாய் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது, அல்லது நம்மை பார்த்து ஒருவர் நீ அறிவியட்டதனமாக செய்கிறாய் என்று சொன்னால் எப்படி கோபம் வருகின்றது? ஆனால் இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உயிர் எப்படி இயங்குகின்றது நம்மை அறியாது நமக்குள் இது போன்ற உணர்ச்சிகள் நாம் போகக்கூடிய காரியங்களை, செயல்படுத்த வேண்டிய நல்ல விஷயங்களை எப்படி தடைப்படுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உணர்வுகளை நாம் தூய்மைப்படுத்தாது விட்டுவிட்டோம் என்றால் இதெல்லாம் நமக்குள் தீய வினைகளாக மாறுகின்றது. தீய வினைகளாக மாறிவிட்டால் மீண்டும் நம்மை அந்த தவறு செய்யக்கூடிய இயல்புகளை யாரை சுட்டி காட்டினமோ அந்த தவறின் வழிகளுக்கே நம்மை அழைத்து சென்று விடுகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளை மாற்ற வேண்டும் என்றால் எந்த காரியத்துக்கு சென்றாலும் அங்கே சென்று ஒரு நிமிடம் நேரமாவது இது போன்ற நாம் சந்தித்த உணர்வுகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இது போன்ற உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு நாம் யாரை பார்த்தோமோ அல்லது யார் அந்த பஸ்ஸிலே குறுக்க வந்தார்களோ அவர்களும் அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் பெற வேண்டும். அவர்கள் பாதுகாப்பான முறையில் வாழ வேண்டும், அருள்வழியில் வாழ வேண்டும் என்று இப்படி இந்த உணர்வுகளை தூய்மைப்படுத்திக் கொண்டு சென்றோம் என்றால் இந்த உணர்வுகள் நமக்கு நன்மை பெய்யக்கூடிய சக்தியாக மாறும், தீமை செய்யக்கூடிய செயல்களாக இது வராது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் எப்படி சுவாசித்த உணர்வுகள் எப்படி இயக்க சக்தியாக மாறுகிறது என்பதை ஒரு சொல் நல்ல சொல்லாக இருக்கும், ஒரு சொல் அது சுருதி பேதமாகிவிட்டால் அந்த உணர்வின் இயக்கங்கள் மாறிவிடுகின்றன. அந்த இயக்கங்கள் மாறிவிட்டால் அது யாராக இருந்தாலும் நமக்கு அந்த உதவி செய்யக்கூடிய நிலைகள் மாதிரி இடைஞ்சல் செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது. இது போன்ற நிலைகள் வராத இருப்பதற்குத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறி நான் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும், எனக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும், அந்த பண்புகள் வர வேண்டும் என்று ஒரு 5 நிமிடத்திற்குள் இது போன்ற உணர்வு எடுத்து நாம் வளர்த்து கொண்டால் நமக்கு அந்த நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நமது ஆன்மாவிலே அது முன்னிலையில் நிற்கப்பட போகும்போது மற்றவர்களுக்கு இந்த உணர்வு அவர்கள் சுவாசி நம் ஆன்மாவிலிருந்து அவர் உட்டு பார்த்து சுவாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நன்மை பெய்யக்கூடிய சக்தியாக மாறும். இப்படித்தான் நாம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, ஏனென்றால் இதையெல்லாம் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. அவர்கள் ஸ்கேனிங் என்று இதைத்தான் வைத்து பார்க்கின்றார்கள். உடலுக்குள் இயங்கக்கூடிய உறுப்புகளுடைய இயக்கங்களையும் எங்கே எந்த பாகம் அல்லது எதனால் அது பாதிக்கப்படுகிறது, எது அதை செயலை தடுக்கிறது என்று அவர்கள் கண்டு அறிகின்றார்கள். ஆனால் கண்டறிந்து அவர்களுக்கு மாற்று வேலைகளை அவர் செய்தாலும் இன்று நாம் அடுத்தவருடைய தீமைகளையோ அடுத்தவருடைய குறைகளையோ அடுத்தவர் செய்யக்கூடிய உணர்வுகளையோ நாம் கண்டறிகின்றோம். ஆனால் தூய்மைப்படுத்துவதில்லை, அதை மாற்றி அமைப்பதும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு நமக்குள் குறையாக தீமை செய்யக்கூடியதாக தவறு உள்ளதாக அவர்கள் என்னென்ன செயல்படுத்துகின்றார்களோ அறிவு கட்டதானம் என்றால் அந்த அறிவு கட்டதானமான உணர்வு நமக்குள் வித்தாக மாறுகின்றது. தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறு செய்யக்கூடிய உணர்வு வித்தாக மாறுகின்றது. உயிருடைய வேலை நுகர்ந்ததை அணுவாக உடலாக அதனுடைய இயக்கமாக எண்ணம் சொல் செயல் என்று நம்மை முழுமைப்படுத்தி அதனாக கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயே அதுவாகின்றாய் என்ற நிலை போன்று அப்படி இயக்க சக்தியாக மாட்டிவிடாது. இது போன்ற பேர் உண்மைகளை நாம் அறிந்து கொண்டு ஒரு காட்டி அருளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் இது போன்று எடுத்தால்தான் நமது உயிருடைய இயக்கங்களை ஆறாதறிவு கொண்டு சீர்படுத்தி நம் இந்த வாழ்க்கை பயணத்தை என்றுமே அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய நிலையிலாக ஞானிகள் காட்டிய அருள் வழிகளை இந்த வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கூடியவர்களாக நாம் வாழ முடியும். அதற்குத்தான் குருநாதர் இதை சொல்லுகிறேன் என்று இதில் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
உடலுக்கு சிறந்த ஆன்மாக்களை நாம் அழுது நமக்கு எடுத்து நம் உடலை சேர்த்துக் கொள்ளாது எல்லாம் மீண்டும் கவர்ந்து கொள்கிறோம். அந்த கவர்ந்து கொண்ட பெண் அந்த உடல் கொண்ட ஆன்மாவை நாம் எழுதி நம் உடலில் வந்துவிடுவோம். இதே போலதான் மந்திரங்களை சொல்லி நமக்குள் பதிவு செய்து விட்டால் நாம் இறந்த பின் அந்த மந்திரத்தை சொன்னாங்கண்டா இது யாகத்தை வளர்த்தாங்கண்டா அதே போல பொருள்கள் எரித்து இந்த உணர்வு வெளிகளை செல்லப்படும் போது நாம் இன்று அந்த ஆன்மா அவங்க கைவிடுகிறது. ஆக அந்த கைவெளி மாயத்தால் அவர் பல விதமான நிலையை செய்யலாம். இந்த யாக ஏன்னு சொல்வதை பாருங்க இந்த தீவின் உணர்வு போயிடும் அவர்கள் ஏதாவது தாபம் விட்டாங்கன்னா. அதே மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி ஆன்மாக்கள் புனிதம் கொடுக்குற என்று சொல்றாங்கல்ல அவருக்கு நீங்க ரோட்ல போகும்போது உற்று பார்த்தா நீங்க நல்ல காரியத்துக்கு போனால் அவர் உணர்வு நமக்குள் அது நமக்குள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் நமக்குள் கவர்ந்து அப்ப நீங்க உங்க காரியம் எங்க காரியம் இதே பார்க்கலாம் அதுவே நன்மை வராது. ஆகவே இதே போல எவரால் நாம் செயல்படுத்த முடியும் அறுவடி பெற்ற உணர்வினை நாம் பெற்றால் அந்த நல்ல வழியை தங்கள் இப்ப உதாரணமாக ஒருத்தர் நல்லது செய்தார் என்ற உணர்வு என்று அந்த நல்லது செய்த பார்த்தா நல்ல மனுஷன் ஒரு ஆள் அந்த உணர்வு தன்மை அழக்க போகும்போது நமக்குள்ள அந்த உணர்வு முன்னே வந்து நமக்கு நல்ல காரியங்கள் ஆகிடும். ஒருத்தர் ரோட்ல போகும்போது அவன் போக்குது என்று நினைக்கணும் அது என்ன எப்படி அந்த உணர்வு நம்ம காரியங்கள் போகும்போது இந்த உணர்வு தன்மை என்ன செய்யும் நம்ம அறியாமல் சொல் கடினமாகும். ஒரு வீணைகள் சுருதிகள் அவசிக்கின்றன என்று வைத்துக் கொள்ளும் அது ஒரு சுருதி மாறிவிட்டால் இனிமையும் நிலையும் மாறுகிறது. நம் உணர்வுக்குள் இந்த உணர்வு தன்மை பார்க்கும்போது இந்த நிலை வரும்போது நாம் ரோட்டை சொல்லுகிறோம் என்றால் ஒரு தவறான நிலைகளை செயல்படுகிறோம். இந்த உணர்வின் தன்மை நம் ஆன்மாவில் பெற்றால் நாம் யாரிடம் ஒரு சொல்லாத சொன்னால் இந்த உணர்வு அவர்கள் நுகர்ந்து அவன் சொன்னது போல நாம் நம்மை வெறுக்கும் நிலை வரும். நாம் தவறு செய்வதை நேற்று வர சொன்னால் இனிமை நாளைக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுகிறோம். இதையெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வு கொடுப்பதால் நம்மை இயக்குகின்றது நமது உயிர் நமது வாழ்வும் அவ்வாறு தான் அமைகின்றது. இன்று கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்தாலும் நாளை நாம் இன்று நாம் போகும்போது நாம் எந்த உணர்வு நுகர்ந்து செல்கின்றோமோ அதே போல நடக்கும். இதை போன்ற காலங்களிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் ஈஸ்வரன் உயிரி அம்மா அப்பா தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரசும் சேரலையும் நான் தர வேண்டும், என்னோட மட்டும் பட வேண்டும், நெக்ஸ்ட் வேறு நான் தர வேண்டும். இந்த உடனே வகை பற்றி இதை நீக்கி கொஞ்சம் நேரமாக அதை ஆத்மசுத்தி செய்து செல்ல. நாம் ரோட்ல போறோம், போன உடனே ஒரு காரியத்தை நான் போட மாட்டேன், எத்தனையோ தவறு செய்யறவர்களுக்கு பார்த்தா சரியும். நம்ம அறியாமல் பார்க்க நடக்கிறத பார்க்க, நம்ம பஸ்ஸில் போயிட்டு அவர்கிட்ட கொடுப்போம், இப்படி போறப்ப அறிவு கட்டணும் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம அறியாம இந்த உணர்வு நுகர்ந்த பின் இந்த உணர்வு வந்து இந்த உணர்வோட நம்ம நம்ம வரச்சுன்னா நீங்க இப்ப இறங்கி போங்க என்ன செய்யும், நம்ம சொல்ல என்ன செய்யும், அவன் எப்படி அவசரப்படுறோம் அதே உணவு இருக்கும், அவங்க போறோம்னா நான் போறோம், ஏன் அறிவிக்கிட்டதான் வர்றதுன்னா நீங்க வரும். இப்ப நீங்க பிரசாதம் வரும்போது பாருங்க, அங்கிருந்து வரும்போது எந்த அவசரம் நிலை வர்றாங்களோ வந்தோடனே கொஞ்சம் பொறுக்கிற மூணு மணி நேரம் காத்துருக்கேங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வரீங்கன்னா சீக்கிரம் இருக்கும், அங்கிருந்து இவங்க எல்லாம் தள்ளிட்டு முன்னாடி வருவாங்க. அந்த உணர்வு எது செய்யுது, நம்ம எதை சொன்னாலும் சரி இப்படி நின்றுகிட்டே இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அச்சவன் இடம் போகிறது நான் அப்படியே வருகிட்டேன், இல்லைன்னா அப்படி லைஃப்டாக போகிறார். அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று நான் வந்தோன்னா நாமும் உலக நிறைய பெறுவோம், அவங்க மனசும் கிடைக்கிறதில்லை, நமக்கும் நல்லதாக இருக்க நிறைய மாட்டேங்கிறேன் சொல்லுவோம். இதே மாதிரி அங்கே போன உடனே நாம் இறங்கிட்டோம்னே ஆத்மசுத்தி செய்து ஈஸ்வரன் என்று சொல்லுவோம், நட்சத்திரத்தின் தேர்தல் வழி பெறணும், நாம் பார்த்ததெல்லாம் நடந்துடணும், நான் பார்க்க போகும் அதிகாரம் எனக்கு நல்ல மனசு வரும், எனக்கு உதவி செய்யும் பண்ணணும், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அமைதி பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு நான் பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கணும் யூஸ் பண்ணலாம், அந்த துறை நட்சத்திரத்தின் தேர்தலின் கருவி வரணும், என் உடல் முழுக்க பண்ணு கட்சி வரணும், அப்புறம் அவன் பொருளை இருந்து செயல்படும் தேவை, தன்னை சிந்தித்து செயல்படும் உணர்வு வர வேண்டும் அப்படின்னு உணர்வை எடுத்தோம்னா இந்த உணர்வு என்ன செய்து அவன் அறியாமல் அவன் உணர்வு நமக்குள் வளருது, அந்த அறிவு கேட்டவன் அந்த உணர்வு நமக்குள், நாம் எந்த உணர்வு உணர்ச்சிகளை சேர்க்கிறோமோ அந்த உணர்ச்சிகள் தான் அன்னைக்கு கேட்கணும். ஆகவே எலக்ட்ரிக் எலக்ட்ரான் இந்த உணர்வுகள் நம் உயிரிலே பட்டப்பட அந்த உணர்ச்சிகள் நாம் இயக்குகின்றன, அந்த உணர்வு தான் நம்ம இயக்குகின்ற எண்ணம் சொல் செயலாக மாறுகிறது. ஆக நாம் எந்த மனத்தில் நம்மை கொண்டு வருமோ நபர் எதிர்கள் நம்ம உடல் இருந்து எலக்ட்ரான் அவங்க எலக்ட்ரிக் எந்த உணர்வுகள் என்ன செய்து கவர்ந்தது, இதை எந்த உணவு கொண்டதுனால் அதை எலக்ட்ரானிக்காக மாற்றுங்க, இந்த கம்ப்யூட்டர் நிரூபிக்கணும். நாம் ரோட்டில் போகும்போது ஒரு எந்திரத்தை வைக்கணும், அது எலக்ட்ரானிக நிலையில்லை, பையப்பிள்ளை நீங்கள் எதை போட்டு வச்சிருந்தாலும் சரி அதில் தங்கம் போட்டிருக்காங்க, ஏன்னா இந்த மெட்டல் சம்மந்தப்பட்டதில் சில உணர்வுகள் மேலே இருக்கும்போது பலமேற்கு இந்த மாதிரி சடக்கிறது காசு எது பையெல்லாம் மூடி போட்டிருக்குது, அதை எலக்ட்ரான் இந்த உணர்வு அறிவிக்கா அந்த பையவே ரோட் மாட்டாரு, நீங்கள் பார்க்கலாம் ஏர்போர்ட்ஸ்லேயே மற்றவர்கள்லாம் அது விஞ்ஞான அறிவு தந்துள்ள. இதே மாதிரி தான் நாம் கருவுண்டு பார்க்கும்போது அவன் தவறு உணர்வு நமக்கு காட்டுகிறது, அதை எவ்வளோ தவறு செய்யும் நேரம் இந்த உணர்வு மனம் வரும்போது என்ன செய்யுது, இங்கே எலக்ட்ரிக் என்ற நிலையில் இந்த பொருள் இருக்கக்கூடிய நிறைய காசு அவன் நினைச்சுறாங்க திருடம் என்று சொல்றாங்க, அதே மாதிரி திருடம் என்று உணர்வு வரும், இந்த உணர்வுக்காக இந்த மரம் வரும், அடுத்த ஒரு நினைவு பகுதிகள் கேட்டேன். இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரான நிலையை நிரூபிச்சிருந்தேன், நீங்க ஏதாவது போகும்போது பூமிக்குல பயிற்சி வைக்கிறதுனால எத்தனை வெடிக்குண்டுகள் பயிர்க்கிறோம், வெகு தூரத்தில் இந்த உணவின் தன்மை உணர்வு ஒளிகளை காட்டுங்க இங்க பதித்துள்ளா, அப்புறம் இந்த உணர்வை காட்டுமா அந்த எப்போ வரும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு வேண்டிய பதுவான பாதுகாப்பான நிலையும் அது வெடிக்காம நிலையும் மூட்டையில அடிக்க வச்சு தண்ணி தாக்காம பாதுகாப்பு கொண்டு அதை எடுக்கலாம், அதை வெடிக்க வைக்க அது செயலாக செய்யணும். ஆக இதே போல எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நிலையத்தான் நம்ம எங்கு கொண்டே இருக்கணும், அப்ப தீமையில் உணர்வு வரும் தீமை நம்ம ஒப்பு வராத நிலையில பாதுகாத்து விடணும். இப்ப நிச்சயம் ஸ்கேன் வச்சு பாக்கலாம், இப்ப நம்ம உடலுக்குள் எந்தெந்த குணங்கள் ஓடுதோ அதை அனுஷி இந்த கேள்விகள் இருக்கோம் பாருங்க, அந்த உணர்வு தன்மை கொண்டு இருக்கோவர் இங்கே கிணறு குழு இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இடங்கள் ஆகி அது கிணறு ஆகவே கண்டுபிடிங்க, இந்த உறுப்புகளுக்கு இடங்களா இருக்குது என உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளை இந்த உணர்வு ஒளிக்கட்டையில எக்கோ கொடுத்து நம்ம தெரிவிக்கிறேன் இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சது. இப்ப நாம நினைக்கிறோம் நாடியை குறிச்சு பார்த்தோன்னே இந்த பிடிப்பு தக்க பார்க்கல, அதே போல இப்ப நினைக்கிறாங்க விஞ்ஞானி உடல் உறுப்புகள் எங்கு இயங்குகின்றதே பார்க்கணும், அதே சமயத்துல இதை எக்க ஒளியலைகள் பார்க்கணும், கண்ணுல வளர குழந்தை ஆனா நான் பெண்ணா அந்த உணர்வு உறுப்புகளையும் பார்க்கணும், எப்படி ஸ்கேன் வச்சு பார்க்கணும். இதே போல இந்த விஞ்ஞான அறிவு முடிஞ்சிருக்க காலத்துல சாமியை பார்த்து ஜாமியார் பார்த்து அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க போட்டு இந்த மந்திரத்தை சொன்னா என்ன செய்யும் பரிசீலம் ஆசையம் இருக்கு, இந்த உடலுக்கு சட்டத்தில் இதே மந்திரமான நம்ம ஆசை பண்ண மாதிரி அவங்க உடலுக்கு யாவையார் வேலை செய்யும் இது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிய நிலையமா.
ஒரு கர்ப்பமுற்ற தாய் அதில் முதலிலே ஒரு குழந்தை பிறக்குது என்றாலே அது மறு பிறப்பு தான் என்று சொல்வார்கள், அது அதற்குண்டான சில விளக்க உரைகளை குரு சொல்லி இன்றைய நடைமுறையில் குழந்தை பேறுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் இதனால் ஏற்படக்கூடிய சில விளைவுகளையும் இதில் எடுத்துரைக்கின்றார்கள் என்றால் இது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், குழந்தையுடைய அந்த தலைகீழாக அது வந்து அது சீரான முறையில் அது சுகப்பிரசவமாகக்கூடிய நிலைகள், ஒரு சில பேருக்கு அந்த சீரான இயக்கங்கள், அந்த தலை திரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் தலை திரும்பாத காரணம் என்ன என்றால், அது போன்ற காலங்களில் சில அதிர்ச்சியான உணர்வுகளை அந்த தாய் சுவாசிக்குமே என்றால் அந்த சுவாசித்த உணர்வு அங்கே இயக்கப்பட்டு அதனுடைய இயல்புகளை மாற்றி விடுகிறது. இப்படி மாற்றப்பட போகும்போதுதான் அவளுக்கு அந்த பிரசவம் என்பது ஒரு கடினமான நிலையாகி அந்த குழந்தை எடுப்பதற்காக டாக்டர்களும் சிரமப்படுகின்றார்கள், அந்த கருவுற்ற தாயும் சிரமப்படுகின்றது. என்றால் அது பாதுகாப்பான முறையில் அது செயல்படுத்தவில்லை என்றால் அந்த குழந்தைக்கும் ஆபத்தாகி விடுகின்றது, அல்லது அந்த தாய்க்கும் ஆபத்தாகி விடுகிறது. இப்படி சீரான முறைகள் சில நேரம் வரவில்லை என்றால் அது தாயை காப்பாற்றுவதற்கென்று சில குழந்தைகளை அவர்கள் எடுக்கக்கூடிய முறைகளும் அக்காலங்களில் இன்றைய ஒரு மாம்பழத்திலேயோ அல்லது மற்ற ஒரு விதைகளை எடுப்பதற்கு எப்படி அதை நசுக்கி மிதித்து அதை அமைக்க எப்படி எடுக்கின்றமோ, இதுபோன்று ஒரு கருவுற்ற தாய் அது உடலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சீரான நிலையில் கொண்டு தாய் உடல் அது இயல்பாக வெளிப்பட முடியவில்லை என்றால் இப்படி மிதித்து அமுக்கி பல வகைகளில் அவர்கள் நரக வேதனைப்பட்டுதான் இதுபோன்று செயல்பட, அக்காலங்களில் இந்த மருத்துவங்கள் உண்டு, இக்காலங்களில் இதுபோன்ற நிலைகள் தான் உண்டு என்று இதெல்லாம் குருநாதர் நேரடியாக காண்பித்து இதனுடைய உணர்வுகளை இயக்க சக்தி எப்படி இருக்கிறது, எப்படி இது அவர் செயல்படுத்துகிறார் என்று குருநாதர் காட்டின அந்த காட்டி நிலைகளைத்தான் சொல்லுகின்ற. ஒரு சில பேருக்கு இந்த என்ன குழந்தை அது கருவாக உருப்பெற்றதிலிருந்து அது 10 மாதமோ அல்லது அதற்குண்டான அது வெளிவரக்கூடிய காலம் வரை அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிறுநீர் என்பதுதான் இங்கு பனிக்குடமாக இருக்கின்றது. ஆனால் குழந்தை அந்த தாய் எடுத்துக்கொண்ட சில வித்தியாசமான உணர்வுகள் வந்தால் அந்த பனிக்குடம் சிலருக்கு உடைந்து விடுகின்றது. அப்படி உடைந்து விட்டால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த முழிப்பு, அதாவது அதனுடைய சுவாச நிலை வந்து விடுகின்றது. அப்ப அதுபோன்று வந்தால் உடனடியாக அதை குழந்தையை அது பாதுகாப்பாக எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். அக்காலங்களில் செய்த முறைகளுக்கு இன்று அதாவது நேரடியாகவே வயிற்றை கிழித்து ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய பழக்கமாக வந்துவிட்டது. அதுபோன்று எடுத்து சில கடினமான நிலைகளை தாயை காப்பாற்றக்கூடிய நிலைக்கும் குழந்தையை காப்பாற்றக்கூடிய நிலைக்கும் சதவ மூச்சு திணறலோ அல்லது தாய்க்கு சில அதாவது இரத்த இழப்போ இதுபோன்று ஏற்பட்டால் அதை காப்பாற்றும் நிலையிலும் செயல்படுத்தினான். ஆனால் இப்படி இயல்பாக குழந்தையை காக்க தாயை காக்க என்று செய்தாலும் இங்கே வசதி வாய்ப்புள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள், அது ஜாதக முறைப்படி அதை டாக்டர்களே சொல்லுகின்றார். இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் இந்த நேரம், இப்ப இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் வருகிறது என்று சொல்லப்பட போகும்போது வசதி உள்ளவர்கள் இது மூல நட்சத்திரம், இது பெண் குழந்தையாக இருக்கின்றது, இந்த நட்சத்திரத்தில் இது பிறந்தால் போய் மற்ற குடும்பங்கள் அது பிற்காலத்தில் வாழக்கூடிய இடங்கள்லாம் தோஷமாகிவிடும், இதெல்லாம் சொல்லி பணத்தை கொடுத்து அந்த நேரம் வருவதற்கு முன்னாடியே அந்த தாய்க்கு ஆபரேஷன் செய்து குழந்தை எடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பேர் அது நல்ல நட்சத்திரம், அந்த நேரம் காலம் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஞான குழந்தையாக வர வேண்டும் என்று இப்படி காசை கொடுத்து இயல்பாக வரக்கூடிய பிரசவத்தையே இவர்கள் ஆபரேஷன் செய்து எடுக்கின்றார்கள். ஆனால் இது டாக்டர்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்து இது போன்ற ஆபரேஷன் செய்தால் பணம் வசதி வருகிறது என்றும் செயல்படுத்தினர். ஆக அந்த நேரம் காலம் பார்த்து இந்த நேரத்திற்குள் பண்ண வேண்டும் என்று இந்த அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த அவசர உணர்வு கொண்டு இவர்கள் ஆபரேஷன் செய்தால் இந்த உணர்வை நுகரக்கூடிய, ஏனென்றால் அந்த குழந்தை என்று சொன்னாலும் அதற்குள்ள இந்த மேக்னெட் அந்த காந்த சக்தி இருக்கின்றது, அது இவர்கள் எப்படி இந்த அவசரப்பட்டு அது இயல்பாக பிரசவமாகக்கூடியதை இவர்கள் ஆபரேஷன் செய்தது நேரடியாக எடுக்கப்பட போகும்போது இந்த அவசர உணர்வு கொண்டு இவர்கள் செயல்பட்ட இதே உணர்வு இந்த குழந்தைக்கும் தாக்கப்பட போகும்போது அது பின்னாட்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவசரப்பட்டு செயல்படக்கூடிய நிலைகளாகவே வந்துவிடுகின்றன. ஏனென்றால் இதெல்லாம் நாம் இந்த விஞ்ஞான முறைப்படி சில நிலைகளை நாம் செயல்படுத்தினாலும் அதனுடைய பின் விளைவுகள் எந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நாம் செயல்படுத்துகின்றோமோ அதற்கொப்பதான் அதற்குண்டான குழந்தைகளாக அந்த ஞான வளர்ச்சிகளாக வருகிறது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குரு இங்கே உணர்த்துகின்ற. நம் ஆசைக்கொப்ப எத்தனை நிலைகளை செய்யணும், ஆனாலும் இப்பொழுது எப்படி இந்த நேரம் காலம் என்று இங்கே விஞ்ஞானத்தால் இந்த ஆபரேஷன் செய்து எடுக்கின்றார்களோ அந்த நேரம் காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகளை இங்கே செயல்படுத்துகின்றார்களோ இவ்வளவும் இங்கே நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நாமும் அதை செயல்படுத்தினாலும் இன்னும் சாமியார் செய்து கொடுப்பார் அல்லது மந்திரம் செய்யும் அல்லது இந்த சக்கரம் செய்யும் அல்லது அது செய்யும் இது செய்யும் என்று இன்னும் 10ஆம் பசலியாக பிறவர்களைத்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றமே தவிர விஞ்ஞானம் இதையெல்லாம் நேரடியாக நிரூபிக்கிறது என்று தெரிந்து கொண்டாலும் ஆக நாம் மனிதன் எதை எண்ணுகின்றானோ எதை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றானோ அவருடைய எண்ணம் தான் அங்கே செயல்படுத்துகிறது என்பதை விஞ்ஞானம் நேரடியாக நிரூபிக்கின்றது. ஆனால் இன்னமும் இது போன்ற மற்றவர்களை நம்பிக்கொண்டு சாமியார் செய்வார், சாமி செய்யும், எந்திரம் செய்யும், மந்திரம் செய்யும் என்றால் இதனுடைய உண்மையினுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று குரு இதில் நமக்கு அந்த தெளிவான உணர்வுகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இதை உணர்த்துகின்றார். ஏன்னா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் எடுத்து அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்திகளை இப்பொழுது எப்படி இங்கே விஞ்ஞான முறைப்படி ஒரு நேரங்காலம் என்று இவர்களாக அந்த நல்ல நேரத்தில் எடுக்க வேண்டும், அந்த நேரத்தில் பிறந்தால் குழந்தைக்கு ஆபத்து, குடும்பத்து காலத்துக்கு என்று எப்படி இவர்கள் செயற்கையாக இதை செயல்படுத்தினாலோ இதே போன்றுதான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள்வழியில் உங்களுக்குள் அந்த ஞானிகள் உணர்வுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரங்காலத்தை அனைத்தையுமே நல்லதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் அந்த அதிகாலை நேரத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெற்று உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்றுதான் ஞானிகள் காட்டிய உரைப்படி அந்த மெய் வழிப்படிதான் இதை உணர்த்துகின்றன. நாம் இன்னும் சாதாரண நிலையில் கொண்டு யாகங்கள் செய்து மந்திரங்கள் செய்து அதன் வழியிலே நாம் சிக்காது. நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை நுகர்கின்றோமோ நமது உயிர் தான் உள்ளின்ற இயக்க சக்தியாக அது இயக்குகின்றது, உடலாக மாற்றுகின்றது. அதன் வழியே நமக்குள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையை இயக்க செய்கின்றது. நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் வழி நாம் செயல்படுத்த வேண்டும். இது போன்ற செயல்களை நாம் படுத்த வேண்டும் என்றால் அதற்குண்டான வலு வேண்டுமென்றால் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாதையர்களுடைய குலதெய்வங்களின் ஆன்மாக்களை அந்த உடலை விட்டு பிரிந்தார்கள் என்று தெரிந்தால் அந்த 48 நாட்களுக்குள் அவருடைய ஆன்மா வேற எங்கும் செல்லாது. அந்த முழுமையான நிலையில் அந்த 48 நாளுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவு சப்தரிசி மண்டல உணவை எடுத்து நமக்குள் கூட்டு தியானத்தில் அது வலுப்படுத்திக் கொண்டு உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அங்கே அழியா ஒளிச்சீரம் பெற வேண்டும் என்று வின் செலுத்தினார். அவள் அங்கே முன் செல்லுகின்றார்கள். அந்த சக்தியை நாம் இங்கிருந்து எளிதில் பெற முடிகின்றது. அதே போன்றுதான் ஒரு நண்பராக இருக்கின்றார்கள், அவர்களுடன் நாம் நெருங்கி பழகுகின்றோம். ஆனால் அவர் கடைசி காலத்திலோ அல்லது சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டார் என்றால் அந்த பற்று கொண்ட உணர்வு அவளை நாம் ஏங்கி உற்று பார்க்கப்பட போகும்போது அவர் உடல்ல விளைந்த தீமையான உணர்வு நமக்குள் பதிவாகி விடுகின்றது. அவர் அந்த நோயினால் பின் உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் அந்த ஆன்மா நாம் அந்த பற்றுடன் எண்ணப்பட போகும்போது அந்த நண்பன் என்ற நிலையில் நம்மை அவர் எண்ணப்பட போகும்போது அந்த ஆன்மா நமக்குள் வந்து தீமை செய்யக்கூடிய நிலையாக அந்த சந்தர்ப்பம் மாற்றி வந்துகிறது. அவர் இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் இந்த வின் செலுத்தும் முறையாக அவர் நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடலை விட்டு பிரிந்தார்கள் என்று கேள்விப்பட்டாலே அடுத்த கணம் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவில்லா நிலை அடைய வேண்டும், அந்த மகர்ஷி நல்வட்டத்தில் இணைய வேண்டும் என்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர் உடல் பெறும் உணர்வு கரைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இது போன்ற நிலைகளை நாம் செயல்படுத்தினோம் என்றால் அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகிறது. அங்கு உடல் பெறும் உணர்வு அனைத்தும் அங்கே கரைகின்றது. அவர் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றார் என்றால் இதன் மனிதன் முழுமையடையக்கூடிய நிலை. இது போன்ற நிலைகளை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளைத்தான் இராமாயணம் மிக தெளிவாக இந்த பேருண்மையை காட்டுகின்றது. ஏனென்றால் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்திலே நாம் மனதை குவிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதாவது ஒரு வேறுபடைந்த நிலைகளோ பகமை ஊட்டக்கூடிய நிலைகளோ அல்லது பற்று கொண்ட நிலைகளோ அல்லது எதிர்பாராத நம்ம எரியா எத்தனை உணர்வுகள் நமக்குள் அதாவது சிவ தனுசு என்று இந்த உடலை காத்திடும் உணர்வாக மீண்டும் உடல் பெறும் உணர்வுகளாக எத்தனை உணர்வு வந்து விடுகின்றது. அது போன்று வராதபடி விஷ்ணு தனுசு என்று எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதான் ராமேஸ்வரம் என்று இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலைகளை உணர்ந்து கோடிக்கரை பல கோடி சரீரங்கள் நாம் கடந்து இன்று மனிதனாக கடைசி எல்லையில் நிற்கின்றோம். இந்த எல்லை நின்று இதுபோன்று உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி வின் சென்ற தனுசு கோடி பல கோடி உணர்வுகளையும் ஒளியாக மாற்றிய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று தனக்குள் ஒளியின் சுடராக உருவாக்கி இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த பேரருள் பேரொளி உணர்வுகளை விஷ்ணு தனுசு என்ற நிலையில் கொண்டு உயிருடன் இணைந்த நிலையில் கொண்டு உடல் உணர்வுகள் அனைத்தையுமே அங்கே இணைய செய்து ராமலிங்கமாக ஒளியின் சுடராக நாம் அந்த வழியை அமைக்க வேண்டும். அந்த சொர்க்க வாசல் என்ற நிலையை நாம் அமைத்து அங்கே சப்தரிஷி மண்டலத்தின் என்றுமே இணைந்து வாழும் நிலையாக நாம் இதை பெற வேண்டும். இதைத்தான் அங்கே வசிஷ்டர் என்று காட்டுகின்றார். ஏன்னால் கவர்ந்து கொண்ட சக்தி அது பிரம்ம குருவாக இருக்கின்றதாக நாம் எதை நாம் பெற வேண்டும் என்று அங்கே இச்சைப்படுகின்றமோ அந்த கவர்ந்து கொண்ட சக்தி அங்கே வசிஷ்டர் என்று வரப்பட போகும்போது அவருடைய மனைவி அருந்ததி அதை இயக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. இந்த வாழ்க்கையை நாம் அதை பெற வேண்டும், இதை பெற வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று இந்த கவர்ந்து கொண்ட சக்தி அதுவாக இருந்தால் மீண்டும் இந்த உடல் பெறும் உணர்வு தான் வரும். அவை இது போன்ற நிலைகளை மாற்றி அமைத்து ராமன் மனதை குவித்து அவன் அங்கே சிவலிங்கமாக ராமலிங்கமாக அவன் பூஜித்தான் என்ற நிலையில் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் சிறிது காலமே வாழக்கூடிய நிலையில் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட நிலையில் தனுசு கோடியாக உயிருடன் ஒன்றிய நிலையிலாக அழியா ஒளி சீரம் பெற வேண்டும் என்ற ராமாயணத்தில் காட்டப்பட்ட இந்த பெயர் உண்மை பிரகாரம் நம் மனதை அங்கே குவித்து நமது இச்சையை நாம் கவர வேண்டிய சக்தியை அதுவாக நாம் ஆக்கிவிட்டால் அருந்ததி அது இணைந்தே நமக்குள் அந்த உணர்வுகள் பிரம்மமாக அதை உருவாக்கக்கூடிய குருவாக நமக்குள் வழிகாட்டக்கூடிய நிலையிலாக இந்த உடலுக்கு பின் எந்தும் அழியாத நிலையில் கொண்டு நாம் மனிதன் அடைய வேண்டிய எல்லையும் வாழ வேண்டிய முறைகளையும் நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகளையும் தான் அங்கே ராமாயணம் காட்டுகின்றது. அதன் வழிதான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை குரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
கர்ப்பிணி ஆயாச்சுன்னா அவன் மறுபடுத்தும், குழந்தை பிறந்த வரையிலும் மறுபடுத்தும் என்றான். ஒரு அதிர்ச்சி நிலையானா அந்த அதிர்ச்சி நிலை குழந்தை தலைகீழ மாறாது. தலைகீழ மாறாதென்றால் அந்த பருவம் அந்த பெண் இந்த உணர்வின் தன்மை அனைத்தும் அந்த தான் சேமித்து வைத்த நீர் இந்த குழந்தை ஒன்று ஒண்ணுக்கு போனதெல்லாம் பனி நீராக மாறும். இந்த உணர்வின் தன்மை என்ன செய்து இது அந்த பருவம் இருக்கும் வெடித்து விட்டு அங்கே குழந்தை குடிச்சோம். ஆனால் அதே சமயத்தில் உணர்வின் துடிப்பறக்கும் போது காற்றின் தன்மை அந்த இருந்து வாய்வாக உற்பத்தி ஆகிய வழியில் தள்ளும். அதே உணர்வின் தன்மை தனக்குள் வரப்படும் போதும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த உணர்வு அணு எலும்பின் தன்மையை நெருகாக்கி அந்த குழந்தை வெளிக்கொண்டு வரும் நிலைவரும். அப்போ அந்த எலும்பின் தன்மை வலுவாகிவிட்டால் குழந்தை வெளியே வர முடியாது. அப்போ செய்து பார்ப்பாங்க, இதுக்கு முடியல என்ன தாயை காப்பாற்றுறது, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்க இருப்பாங்க. முந்தைய வயிற்று சதுக்கு பிறகு வயிற்றில் மிதிச்சு நம்ம எப்படி பணங்காய அது மிதிச்ச உடனே கொட்ட வெளியில் வருவோம், இந்த மாம்பழத்தை மீதியான கொட்டை வெளியில் வருவோம். இதே மாதிரி குழந்தை மிதிச்சு ரொம்ப சிரமமாயி போச்சுன்னா சதுக்கு பிறகு மிதிச்சு குழந்தைய வச்சுருந்தோம். இப்போ குருநாதர் காட்டுவார் இங்கே வைத்தியம் எப்பொழுது அந்த காலம் இன்னைக்கு விஞ்ஞான அறிவு இருக்குது, இப்படி இருந்தால் இன்னைக்கும் அந்த மாதிரி தான் செய்கிறார். அப்போ அந்த தாய் கர்ப்பிணியாக இருக்கும்போது எத்தனை வேதனைப்படுது, அந்த குழந்தை பாசத்தால் தாயும் உணர்வு, அந்த குழந்தை பிறந்த பெண் கொஞ்சிக்குள்ளாது அது மகிழ்ச்சியாக. ஆகவே இதே போல இன்னைக்கு அது குழந்தைதானோ உடனே ஆப்ரேஷன் பண்ணும். நம்ம ஒரு கல்ல போச்சு காயமாயிப்போம், அப்போ ரத்தம் கொட்டும். அப்போ அந்த ரத்தம் குறைந்தால் ரத்தத்தை அந்த மாதிரி ரத்தத்தை அது பக்கம் அதை உள்ளுக்கு ஊறாத படி தடைப்படுத்தும், மீதி அருகில் உள்ள ரத்தத்தை வந்தாலும் தொடர்ச்சி எடுத்தோம். அதே சமயத்தில் இந்த உணர்வுகளை ரெண்டு தசைகளை இணைத்து அது கூடிய உடனே ஒட்ட வச்சிடும். ஆனால் அது சேர்ந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தவொடனே சீக்கிரம் ஒட்டிக்கிறது குழந்தைய எடுத்துடும். இப்போ எல்லாம் லேட்டஸ்டாக எனக்கு இங்கே ஜாதகம் பார்த்து குழந்தைய பிறகுனா இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பிறந்த ஜாதக பிராரம்ப தோஷம் சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கொஞ்சம் வசதி உள்ள வீட்டில் சில பேர் இந்த நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு, இப்போ வந்து மூல நட்சத்திரத்தை தன் குழந்தை பிறந்தா எங்கள் போன வீடுகள்லாம் அது தோஷமாகி போன்ட்டு இது அந்த மூல நட்சத்திரம் மாறி மாத்திரை முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய சொல்லுவேன். அது டாக்டர் சொல்கிறேன் இந்த நேரம் வந்தாச்சு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி, இதை சொல்ல போகும்போது என்ன செய்யும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 10,000 ரூபாய் சுயபரதம் வந்து 1,000 ரூபாய். ஏன்னா இன்றைக்கி படிச்சிருந்த டாக்டரும் இந்த மாதிரி செயல்களெல்லாம் மாற்றுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி நட்சத்திரங்களை பார்த்து சில குடும்பங்களில் இந்த நேரத்தில் எனக்கு ஞான குழந்தையாக வரணும் அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவேன். ஆப்ரேஷன் பண்ணி எப்படி அவசரப்பட்டு எடுத்தாங்களோ அந்த குழந்தை உணர்வும் இவங்களுடைய எண்ணங்களும் திறந்து பண்ணும். இதே மாதிரி அவசரப்பட்டு எந்த காரியம் செய்வான் அந்த குழந்தைய அதே மாதிரியும். ஏன்னா அந்த உணர்வு இருவோ அந்த கருவி வரும் உணர்வு மேக்னெட் இது அந்த உணர்வுகள் அதை கவரப்படும். இன்னைக்கு பார்த்தா பெரும்பகையான நேரங்களில் பெரும்பகையான குடும்பங்களில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. சில பேருக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு, குழந்தைய உணர்வு இன்றைக்கு மூச்சு தன்மை வந்துச்சுன்னா உடனே குழந்தையை காப்பாற்ற துடிப்பின் தன்மை குறைய போகும், அடுத்த நிமிஷமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து குழந்தைய காப்பாற்றாங்க தாயை காப்பாற்ற. இத்தகைய விஞ்ஞான உலகில் நாம் இருக்கும்போது நம்ம சாமியாரையும் ஜோசியத்தையும் பார்த்து அவன் சொன்ன சக்கரத்தையும் மந்தத்தையும் போட்டு நம்ம அவனுக்கு சொன்ன ஏற்படும். ஆகவே நமக்கு இந்த இயற்கை வென்று அந்த அரு உணர்வை நமக்குள் சேர்த்து பழகிறது. தீமை என்ற உணர்வு மாற்றி தீமை நீக்கிய உணர்வு நமக்குள் இருக்கு. நம் நல்ல மனம் கொண்டு வேதனை கொண்டு உணர்வை நுகர்ந்தால் நம் நல்ல மனம் கொண்ட நிலையில் நாம் சோர்வடைகின்றோம், அதன் உணர்வை நமக்குள் மாற்றி அடைகின்றோம். இதே போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுகிறது என்றால் இன்று விஞ்ஞான உலகில் வளரும். பெரும்பகுதியார் படித்தில்லை என்றாலும் நாம் படிக்காதவன் தான் நம்ம இயற்கை உண்மை நிலையை நாம் பார்க்க முடியும். இந்த ஸ்கேன் வச்சு பார்ப்பது போன்றே நானும் பார்த்தேன். ஆக இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஸ்கேனில் ஓடுவது போல மற்றவர்களும் கண் கொண்டு பாருங்க இந்த உடலில் எப்படிங்கன்னு பாருங்கன்னு சொன்னேன். அதை பார்த்து சொல்ல சொன்னோடனே அவங்க என்ன செய்வாங்க, பார்த்த உடனே அது தவறான வழிகள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் பிறருக்கு அந்த பருவம் இல்லாதபடி ஒருத்தர் கொடுத்தோம்னா டிவியின் வழியை வருகிறது என்று ஏன்னா பிறரும் பார்க்க முடியும் என்று தெரிவதற்காக பிறருக்காக. அதனால் அவர்கள் பருவம் பக்குவம் இல்லாதபடி நிறையா அவர்கள் தவறான வழிகளில் பயன்படுத்துகிறேன். அதனால் இந்த உணர்வு உங்களுக்குள் இதையெல்லாம் அந்த உண்மையின் நிலைகளை நம்ம மாற்றி இப்ப துருவ நட்சத்திரத்தை உணர்வு உங்களுக்குள் சேர்த்து இயற்கை உண்மையை நீங்கள் அறிய செய்து உணர்வு வேகத்தை கூட்டி இப்போ அருள் சக்தியை நாம் பெற்று நாம் இப்போது தியானித்து இப்போது நாம் மூதாதிகளான இந்த உடலுக்கு பிறந்த ஆன்மாக்களை அந்த துருவ நட்சத்திரத்தை வருகொண்டு எல்லோருடைய உணர்வு குடும்பத்தை பற்றுவதோ எல்லோருடைய உணர்வு பழகி வருகிறார் இந்த ஆன்மா வெளியே சென்றிருந்தால் இந்த உடலின் தனி கொண்டு அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து இந்த உடல் பெறும் உணர்வுக்கு அறைய செய்து நாம் எல்லோரும் நம்மளால் ஒரு குடும்பத்தில் முடியவில்லை என்றால் அந்த ஆன்மாக்கள் இப்ப தொழில்நாள் பண்ண 48 நாளுக்கு இங்கேதான் இருக்கு. உடனடியாக அந்த உடனே சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நேரங்களில் 48 நாளுக்கு இந்த ஆன்மாக்களை இந்த கூட்டு ஜனங்கள் இருந்து வலுவேற்று அது ஒங்கி செல்ல. ஏனென்றால் தனித்த நிலையை நாம் கொண்டு செல்லும் உணர்வு நமக்கு இல்லை. அந்த அளவுக்கு நாம் பெறுவோம் பெறவும் இல்லை. அதனால்தான் காலையில் இந்த துருவடியான இப்ப நாம் மின் சுரத்தை செய்வது. அதே போல அவர் உணர்வை சேர்ந்த பெண் அவர் உணர்வுல எங்களுடைய மோதாதிகள் இந்த உடல்நலத்தை பெண் சென்ற எங்கள் கொள்கைமான உயிரான்மாக்கள் பிறவில்லா நிலையை அடையணும் அடியா ஒழிச்சிருந்த பிறவில்லா நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வை நாம் எல்லோரும் கூட்டு ஞானத்திலும் ஏற்றுக்கொண்ட காலையில் இதே போல அவர் வாழ்ந்த காலங்கள் முகையோடு இருந்திருப்பார் பிறருடைய எழுத்திருப்பார் அந்த உணர்வை நாம் பெற்றிருப்பார் அந்த உணர்வு நமக்குள் இருக்கும். ஆக இதே போல காலையில் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலமைத்து பிறந்து சென்ற எங்கள் குறைவியமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து உடல்வரும் உணர்வு கரைந்து பிறவிலான நிலை அடைய வேண்டும் என்று நாம் சொன்னால் அந்த உணர்வின் தன்மை நமக்கு சேர்த்து அவரால் உருவான உணர்வு அணுக்கள் நமக்கு வந்து அந்த அணுக்கள் இதை மாற்றி 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 அந்த 48 நாளுக்குள் இதை நாம் செயல்படுவோம் என்றால் நாம் பூர்வமே அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆஸ்மா நோய் என்றால் அது அடுத்த அந்த குடும்ப ஆஸ்மா நோய் பரம்பரை நோயாக அது வேதனைப்படும் நிலையில் அவர் பேசியிருந்தார். அதே உணர்வு இதே போல அவர் சாபனையால் தாக்கப்பட்டிருந்தார் இப்படி செய்தான் என்று உணர்வு அவர் சொல்லியிருந்தார். நம்ம குடும்பத்தோடு பதிவாயிருக்கும். ஆனால் இதே போல இருந்தார் நாமும் சாபமிடும் நிலைக்கிறவர் இதே போல உணர்வு நாம் தடுக்க வேண்டும் என்றால் காலை திருவதியாளர் இப்ப நாம் கூட்டி தியாகத்தை பிரித்தெடுக்கிறாலும் எங்கள் ஒவ்வொரு நாளும் சாவ 48 நாள் இந்த உடலுக்கு பிரிஞ்சின எங்கள் குறைவான உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்வரும் உணர்வு கிடைந்து பிறவில்லா நிலை அடைதல் வேண்டும் என்று இந்த உணர்வை செய்தால் ஒவ்வொரு உணர்வுகளும் உங்களுக்குள் ஆக்கப்பட்டு அவரால் ஏற்பட்ட அந்த பகம் உணர்ச்சியிலும் சாபாலைகளிலும் மாற்றம் தரப்படுகின்றன. இதை போன்ற ஒவ்வொருவரும் நாம் செயல்படுத்தி பழகுவோம். இதே போல நாம் நண்பர்களாக பழகிறோம். பழகினாலும் அவர் மேல நாம் பற்று இருக்கும்போது அவர் நோயின் உணர்வு நம் அதிகமானால் வலுகொண்டோம். நம் உடல் அதிகமாகிவிட்டால் அந்த உடலுக்கு சென்ற ஆன்மா நண்பனின் உடலுக்குள்ளே வந்தது. அப்ப அந்த உணர்வு தன்மையாகி நம்ம எதையாலே நாமும் பழம்பாடு நம்ம நண்பன் விட்டு பழகினா இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே போல நாம் அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாலும் நாம் பழைய நிலை இருந்தாலும் இந்த தியானத்தினாலும் அந்த உடல் விட்டு பெண் சென்ற நண்பன் உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்கரு உடலுக்கு கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலையடைந்து அழியா ஒளி சரியும் பெற்று விரைவிலா நிலையாது வேண்டும் என்றும் அந்த உணர்வின் நிலையை நாம் செலுத்தி விட்டால் அந்த ஆன்மா தெரிவி நம் உடல்ல வந்து மீண்டும் தெரிவிக்கிறோம். அது வராதபடி இதை தடுத்து நமக்குள் அந்த அருவொடியை அந்த ஒளியின் சரீரம் மாற்றப் போகும்போது நண்பன் ஒளியாகும் போது அந்த உடல் எண்ணும் போது நமக்குள் இருளை அகற்றும் அந்த அருள் சக்தி கிடையாது. ஆகவே இதை போல நாம் மனதை ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் தெரிவில்லா நிலை என்ற முழுமையை அடைவேன். இதுதான் ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு நிலையும் சிவ விஷ்ணு தனுசு அந்த அறுவடி கொண்டு நம் உடலில் வரக்கூடிய தீமையை நீக்கிற உணர்வு இணைத்து 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 நாம் எல்லாவற்றும் எல்லா விதமான குணங்களையும் நமது வாழ்க்கை அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நாம் சேர்த்துக்கொண்டால் ராமன் நினைக்கிறான் ராமேஸ்வரத்திலே நேரமாகிவிட்டது என்று எல்லா உணர்வு ஒன்றாக சேர்த்து சிவலிங்கத்தை பூஜிக்கப்படுகின்றன. ஆகவே அப்ப நாம் நினைச்சோம் அந்த அருணர் என்ற நிலையை நமக்குள் சேர்த்து பகம் இல்லாத நமக்குள் அரவணைத்து உயிருடன் நன்றி நாம் உணர்வாக ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரம் தனுசு கோயில் எல்லாவற்றையும் அதன் ஒளியின் தன்மையாக மாற்றும் நிலையாக நம் உடலில் மாற்ற வேண்டும் என்றால் எண்ணங்களின் உணர்வாக நாம் எடுக்கும் உணர்வுகள் நமக்கு ஒன்றாக இணைத்து அதன் உணர்வின் தன்மை நாம் தருவிழாங்களை அடையும் இந்த மார்க்கத்தை தான் ஆமையானது தெளிவாக கூறுகிறேன். ஏனென்றால் நாம் ஒருவர் சொல்லதை நாம் கேட்கணும் என்றால் நாம் கவர்ந்து கொண்ட சக்தி வசிஷ்டர் நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வு நமக்கு பிரம்மமாக அணுவாக மாறும். பிரம்மாவின் மனைவி யாரு அதான் வசிஷ்டன் மனைவி யாரு அருந்து ஆக அவர் பிரம்மகுரு ஆக நாம் எது கொண்டமோ அந்த கவர்ந்து கொண்ட சக்தி அது பிரம்மமாகும். அதே குணத்தின் தன்மையை இயக்கப்படும். அதனால்தான் வசிஷ்டன் மனைவி யாரு அருந்து. ஆகவே நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எல்லாம் அது பிரம்மமாக மாறுகிறது. அதன் சக்தி அதுதான் நமக்கு இயக்குகிறது. அது உணர்வு கொண்டு சக்தி அந்த எண்ணங்களாக உருவாகிறது அதனுடைய நமக்கு செயல்படுகிறது அந்த உணர்வின் தன்மை நமக்கு வளர்க்கிறது என்ற நிலையை உணர்வின் உணர்ச்சிகளும் நுகர்ந்த உணர்வு அனுபவம் எப்படி மாறுகிறது என்ற நிலையை தெளிவாக அமையாமத்தில் காட்டப்பட்டோம். ஆகவே நாம் பொழுதுலந்து தீமையில் வென்றிடும் உணர்வு சிவதம்சாக மாறி உடல் வலு பெறும். உடல் வலுவும் பெற்று எழுச்சி தீமையில் அகற்றும் உடல் என்ன வலு பெறும்? என்ன வலு பெற்றுதான் மனிதன் எண்ணமாகி தீமையை அகற்றும் நிலை பெறுகின்றன. தீமை அகற்றும் நிலை எடுக்கும்போது உயிர் ஒளியானது போல தீமை அகற்றும் உணர்வு ஒளியான அது விஷ்ணு தர்சனம் மாறும். தீமை நிலையை மாற்றி எழுந்து முடி என்ற ஏகாந்த நிலை பெறும் தன்மை பகமேற்ற நிலையும் உணர்வு தன்மை ஒளியாக்கும். அதனால் இந்த ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார்கள். அதன் வழிப்படி அகசின் தன்னுள் கண்டு வந்த உணர்வுகள் உணர்வுகள் எப்படி என்னமாக உணர்ச்சிகள் எப்படி நம்ம இயக்குகின்றது, உணர்ச்சியின் இயக்கங்கள் அணுக்களாக எப்படி மாறும், உணர்ச்சி ஒப்போ உடல்கள் எப்படி மாறுகின்றது, நம்ம செயல்கள் எப்படி மாறுகிறது என்ற நிலையை அகசின் அணுவின் இயக்கத்தை முழுமையை அறிந்து கொண்டவர் அகசின் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கு எரிவா போற்றென்று நாம் மனிதனும் பாடல்களை பாடுகின்றோம். ஆனால் தென்னாட்டுடைய சிவன் யார்? அகற்றின்தான். அவன் எண்ணத்தால் உணர்வின் தன்மை ஒளியாக்கி பொறியில் செல்கிறார். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் உடல் ரூபமாக அந்த உரிய நட்சத்திரமாக திரும்ப சிவம் தான்.
இன்று நாம் மனிதனாக உருவாகி உள்ளோம் என்றால் இந்த மனித வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை ஒளி சிகரமாக மாற்றுவதுதான் என்பதை குருநாதர் இது அழுத்தம் திருத்தமாக நமக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றார். ஆக நம்முடைய எல்லை அந்த ஒளியின் சிகரமாக மாறி, ஏற்கனவே ஒளியின் சிகரமாக மாறி சப்தரிஷி மண்டலங்களாக நம்மை போன்ற மனிதர்கள் அழியாத நிலையில் கொண்டு வாழும் அந்த எல்லையை, அந்த உலகை அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு முன்னணியில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த உணர்வை முன்னிலைப்படுத்தி அதற்குண்டான விளக்க உரையாக இதில் கொடுக்கின்றார்கள். நாம் எதை எண்ணுகின்றோமோ அது நமக்குள் பதிவாகின்றது. பதிவான பின் அந்த வித்து நாம் விதி வினை என்று சொல்லுகின்றமே, அந்த வித்து நமக்குள் பதிவான பின்பு அந்த பதிவான நிலையிலிருந்து மீண்டும் நமக்குள் பல எண்ணங்கள் அதிகமாக தோன்றுகிறது. எண்ணங்களாக தோன்றப்பட போகும்போது இயக்கமாக மாறுகின்றது. அந்த இயக்கம் நமக்குள் தொடர்ந்து செயல்பட போகும்போது நாம் அதையே மீண்டும் திரும்ப 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 எண்ணப்பட போகும்போது அது வளர்ச்சியாகின்றது என்றால் நாம் ரோட்டில் எத்தனையோ பார்க்கின்றோம், அல்லது நாம் பத்திரிகையிலோ டிவியிலோ அல்லது மற்றவர்கள் சொல்வதை எத்தனையோ தான் நாம் கேட்கின்றோம். எல்லாவற்றையும் நாம் ஞாபகப்படுத்துவதில்லை, எல்லாவற்றையும் மீண்டும் நாம் நினைவுக்கும் கொண்டு வருவதில்லை. ஒரு சிலவற்றை தான் நமக்குள் மீண்டும் நினைவு கொண்டு வர முடிகின்றது. ஒரு சிலது நம்மை மறக்க வேண்டும் என்றாலும் கூட மறக்க முடியவில்லை. ஆக இது போன்றுதான் அதனுடைய பதிவு, அதனுடைய அழுத்தம், அதனுடைய வீரியம் எப்படி நமக்குள் அது இணைய செய்கின்றதோ, அல்லது அது இணைந்து விடுகின்றதோ, அல்லது நாம் இணைக்க வேண்டும் என்றதை இணைக்கின்றமோ, அதற்கொப்பதான் அந்த எண்ணங்கள் மீண்டும் வருவதும், நமக்குள் அது வளர்ச்சி ஆவதும், நமக்குள் அது இயக்கமாவதும், மீண்டும் நாம் அதே உணர்வின் செயலாக நாம் தொடர்ந்து இயங்குகிறோம். இப்படித்தான் நமக்குள் இயக்கமாகிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அங்கே சதா சிவம் என்று உயிருடைய செயல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு காரண பெயர் வைத்து அழைக்கின்றார்கள் ஞானிகள். கடவுள் என்று சொல்லுகின்றார்கள், தெய்வம் என்று சொல்லுகின்றார்கள், குரு என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த கடவுள் தெய்வம் குரு என்றாலும் இது அத்தனையுமே நமக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் நுகர்வது எதுவாக இருந்தாலும் அந்த நுகர்ந்தது உள்ளின்று நமக்குள் கடவுளாக உருவாக தொடங்கின்றது. இப்ப நான் ஒரு கோபமான வித்தை அந்த கோப உணர்வின் சத்தாக நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உருவான வித்து அது கடவுளாக அது தன் இனத்தை உருவாக்க தொடங்குகின்றது என்றால் நமது உயிர் கடவுள் தான். ஆனால் நுகர்ந்த அணு நமக்குள் அதுவும் ஒரு இயக்க சக்தியாக விதை போன்று அது உருவாகிவிட்டால் அது தன் இனத்தை பெருக்க தொடங்குகிறது என்றால் இன்று நாம் வெளியிலே பார்க்கின்றோம். நிலத்திலே நமக்கு வேண்டிய பயிர்களை நாம் அந்த விதைகளை நட்டு அங்கு விதைக்கின்றோம். ஆனால் ஏற்கனவே அப்படி உருவான அந்த தாய் செடி அது மடிந்திருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த செடியினுடைய சத்தை சூரியனுடைய காந்த சக்தி அலைகளாக எடுத்து வைத்திருக்கின்றது. மீண்டும் அதே இன வித்தை நாம் இந்த நிலத்திலே ஊன்றப்பட போகும்போது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகளை மீண்டும் அது கவர்ந்து அந்த செடி தலைத்து ஓங்கி வளர்ந்து தன் இனத்தை பெருக்கின்ற இதே போன்றுதான் நாம் கோபமான உணர்வுகளை சுவாசித்தாலும் ஏற்கனவே கோபப்பட்ட மனிதர்கள் அவர் வெளிப்படுத்திய உணர்வின் சத்தை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக வைத்திருப்பதை மீண்டும் அது சுவாசிக்க செய்து நமது உயிர் அந்த உருவான அந்த அணுவை அதற்குண்டான உணவை எடுத்து கொடுக்கின்றது. அந்த அணு மீண்டும் தன் இனத்தை வளர்க்க அதைத்தான் அது உள் நின்று அந்த சக்தியாக தனக்குள் தன் இனத்தை பெருக்கப்பட போகும்போது அது உள் நின்று இயக்கும் கடவுளாக மாறுகின்றது. ஆனால் அந்த அணு உள் நின்று இயக்கும் கடவுளாக அது உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றாலும், கோபத்தையே உருவாக்க வேண்டும் என்று செயல்பட்டாலும், அந்த செயலை, அந்த கோபத்திற்குண்டான செயலை நம்மை கோவிக்க செய்கின்றது. அப்படி செயல்படுத்தும் போது தெய்வமாக மாறுகின்றது. அப்படி தெய்வமாக மாறினாலும் மீண்டும் அதுவே நம்மை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய குருவாக வருகின்றது. இதற்கு முன் நாம் சாந்தமாக இருந்து அமைதியாக இருந்து நம் காரியங்களை சாதித்திருந்தோம் என்றால், இந்த உணர்வுகள் நமக்குள் அதிகமாக ஆழமாக அழுத்தமாக பதிவான பின்பு, அது உருவாக்கக்கூடிய கடவுளாக செயல்படுத்தும் தெய்வமாக ஆன பின்பு, தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நான் இனிமேல் கோபமாக சொன்னால்தான் மற்றவர்கள் கேட்பார்கள், அமைதியாக சொல்லி பார்த்தேன் யாரும் கேட்பதாக தெரியவில்லை அதனால்தான் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று அந்த உணர்வே, அந்த அணுவே, அந்த வித்தே இத்தகைய செயலாக நமக்குள் இப்படி இயக்க சக்தியாக இருக்கின்றது. இப்படித்தான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், எண்ணத்தின் உணர்வு கொண்டு இயங்குகிறோம் என்று தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்காக குரு இதை சொல்லுகின்றார். என்றால் கடவுள் என்று ஒரு தனித்த சக்தி என்றால் நமது உயிர் அப்படி இயங்கவில்லை. வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையிலாக மூன்று நிலைகள் கொண்டுதான் ஈசனாக இருந்தாலும் அதற்குள் துடிப்பினால் ஏற்படக்கூடிய வெப்பம் விஷ்ணு என்றும், அந்த வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தமாக படப்போம்போ லட்சுமியாகவும், இதன் உணர்வின் தொடராகத்தான் மூன்று நிலைகள் கொண்டுதான் நமது உயிர் இயங்குகின்றது. இதன் வழிதான் உருவாக்குகின்றது, இதன் வழிதான் இந்த உடலையும் உருவாக்கியுள்ளது. இப்படி உருவான நிலைகள் கொண்டுதான் உடலை உருவாக்கிய அணுக்களும் தன் இனத்தை அது பெருக்கி வாழுகின்றது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வித்துகள், இந்த அணுக்கள், இந்த உடலுக்குள் விளைச்சல் எப்படி வருகின்றது என்றால், நம் ஒருவரை அதாவது நல்ல மனிதர்களாக நாம் பண்பு கொண்டு வாழப்பட போகும்போது அடுத்தவருடைய துன்பம் அதை நாம் கேட்டறிகின்றோம் அல்லது பார்க்க நேரிகின்றது. அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபட செய்ய வேண்டும், அந்த துன்பம் இல்லாத நிலையில் ஏற்பட வேண்டும் என விரும்புகிறோம். ஒருவர் வேதனைப்படுகின்றார் என்றால் அந்த வேதனை அவரிடந்து அதை அகற்றி அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவர்களை வேதனைப்படுத்தும் நிலையிலிருந்தோ துன்பப்படும் நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நல்ல எண்ணம் கொண்டு செய்தாலும் அந்த உணர்வு நுகர்ந்தது. ஏனால் வெப்பம், காந்தம், விஷம் என்ற இந்த மூன்று நிலையில் கொண்டு நமது உயிர் இயக்க சக்தியாக இருக்கப்பட போகும்போது உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அவர்கள் துன்பப்பட்டதையும் துயரப்பட்டதையும் வேதனைப்பட்டதையும் அது இழுத்து கவர்ந்து, முதல்ல சொன்ன மாதிரி அது உள் நின்று கடவுளாக இயக்கக்கூடிய ஊழ் வினை என்ற வித்தாக மாற்றிவிடுகின்றது. அப்படி அந்த வித்தாக மாறாது நாம் தடுத்தால்தான் அந்த வினை தீய வித்தாக, தீய வினையாக மாறாது. நாம் நன்மை செய்கிறோம் என்ற நிலைகளுக்கு அங்கே நன்மை செய்தால் அறியாது உட்புகுந்த இந்த உணர்வுகள் நமக்குள் தீய வினைகளாக இது சேர்ந்து விடுகின்றது. இந்த வித்துகளை நாம் மாற்றவில்லை என்றால் அது உள் நின்று இயக்கும், அதை உருவாக்கும் கடவுளாக, அந்த வேதனைப்படுத்தும் தெய்வமாக நம்மை செயல்படுத்தும், நம்மையும் வேதனைப்பட செய்யக்கூடிய செயலாக அந்த தெய்வமாக இயக்கி அந்த வேதனைப்படக்கூடிய முழுமையை அடைந்து, அடுத்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்மை அறியாது அந்த வேதனை கொண்டே சொல்லும், வேதனை கொண்டே பேச்சும், வேதனை கொண்டே செயல்படுத்தும் குருவாக. ஏனென்றால் ஒரு சில பேர் சொல்லி பார்த்தா இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், எனக்கு எதுவுமே சரியாக வராது, நான் எந்த காரியம் செய்தாலும் சரியாக வராது, என்னுடைய ராசி எப்படி, எனக்கு இப்படித்தான் இது வரும் என்று நாம் எவ்வளவுதான் நல்ல உணர்வுகளை சொன்னாலும் அவர் சிறிதளவு கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் அங்கே தலைமை தாங்கி வழி நடத்தும் குரு என்று சொல்லி அந்த வேதனைப்படும் உணர்வுகள் முழுமையாக விளைந்து விட்டால், தன் இனத்தை பெருக்கிவிட்டால், அவர் என்னதான் சொன்னாலும் அவருக்கு அந்த வேதனையாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற நிலைகளைத்தான் குருநாதர் இங்கே நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி இது மாற்றமாகின்றது என்றால், நல்ல எண்ணம் கொண்டு நல்ல உணர்வு கொண்டு நாம் செயல்படுத்தினாலும் அந்த அணுக்களுக்குள் இந்த உணர்வுகள் எப்படி விவசாயம் நடக்கின்றது, இது போன்றுதான் நாம் நுகர்ந்தது ரத்தத்திலேதான் கலக்கின்றது. ரத்தத்தின் வழி கலந்து அந்த வேதனைப்படும் அணுவோ அல்லது கோபப்படும் அணுவோ எந்த உணர்வாக இருந்தாலும் அது மற்ற உறுப்புகளின் வழி செல்லப்பட போகும்போது அங்கே ஒட்டி இந்த உணவின் ஒரு நிலத்தில் நாம் அந்த வித்தை எப்படி பதிவு செய்கின்றமோ இவ்வாறு பதிந்து விடுகின்றது. பதித்த பின்பு அந்த வித்து அதனுடைய கிளர்ச்சிகளை, உணர்ச்சிகளை தூண்டப்பட போகும்போது இனம் புரியாத நமக்குள் அந்த காட்டிலிருந்து அதே இன சத்தை இழுக்கக்கூடிய அந்த கிளர்ந்து இழப்பட போகும்போது நமக்கு இனம் புரியாமல் நம்ம சில நேரம் சொல்லி என்ன என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை, எனக்கு திடீரென்று இப்படி வந்து விட்டது, என்ன நடக்குது என்று தெரியவில்லை என்றால், இதெல்லாம் இந்த உருவான வித்து அதனுடைய கிளர்ச்சிகளை உந்தப்பட போகும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய மனநிலை, என் மனசு சரியில்லை, எனக்கு என்னவோ போல இருக்கிறது, மனசு சரியில்லாமல் ஆக்குவதில் இந்த உருவான வித்துகள் அதனுடைய உணவுக்காக உணர்ச்சிகளை தூண்டப்பட போகும்போது இவ்வாறு வந்துவிடுது. இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். குருநாதர் குரோதத்தை பற்றி சொல்லுகின்றார், ஆக கோபப்படுகின்றோம் அல்லது ஆத்திரப்படுகின்றோம், இது போன்று குரோதம் என்று வந்துவிடும். குரோதம் என்றால் அடுத்தவனை விடுவேனா பார், அவள் என்ன செய்கிறேன் பார் என்று விடாப்பிடியாக இந்த உணர்வு வரப்பட போகும்போது அதுதான் பிடிவாதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலாக நாம் நல்லதை செயல்படுத்த வேண்டும், நல்ல வழியில் வளர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த குரோத உணர்வு என்று வந்துவிட்டால் ஏற்கனவே நம் உடலில் இருக்கக்கூடிய சிறிதளவு நன்மை செய்யக்கூடிய நல்ல அணுக்களையும் அது முழுமையாகவே செயல்படுத்த விடாதபடி அது செயல் இலக்க செய்து நம்மை அசுர குணங்கள் கொண்டவர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. அது அசுர குணங்கள் கொண்டு நாம் செயல்பட போகும்போது இந்த மனித வாழ்க்கையில் இந்த உணர்ச்சிகள் அதிகமாக விளையப்பட போகும்போது நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய இயல்புகளே நோய்வாய்ப்படும் நிலையிலாக மனிதனல்லா உருவை மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த உணர்வின் வித்துகள் நமக்குள் ஓங்கி வளர்ந்து உருவையே மாற்றக்கூடிய செயலாக வந்துவிடுகின்றது. ஆனால் நாம் யாரும் தவறு செய்தமா என்றால் இல்லை. ஆனால் இதற்கு முன் நாம் மனிதனாக வளர்ச்சி அடைந்து வந்த பாதையை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சரீரத்திலும் புழுவிலிருந்து மனிதனாக இந்த உயிர்தான் உருவாக்கியது, உயிர்தான் இத்தனைக்கும் காரணமாக இருந்து நுகர்வதை பார்ப்பதை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் இதற்கு முன் இந்த உயிர்தான் பல கோடி சரீரம் ஒவ்வொரு நரக வேதனைப்பட்டு பல துன்பங்கள் பட்டு வேதனைப்பட்டு வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும், இதிலிருந்தெல்லாம் நல்ல நிலை பெற வேண்டும் என்று ஒன்று கொன்று கொன்று தின்று பல உடலுகளுக்குள் மாறி வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வுகளை பெற்றுதான் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி உள்ளது. ஆனால் மனிதனாக உருவான பின்பு நாம் இந்த நல்ல உணர்வு கொண்டு சென்றாலும் சந்தர்ப்ப வசத்தால் பிறரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை உற்று பார்த்து அது நுகர்ந்து நமக்குள் கவர்ந்து கொண்ட பின் நம்முடைய செயல்கள் மாற்றமாகின்றது. ஆனால் நமது ஆறாவது அறிவு இந்த உண்மையை உணர்த்தினாலும் இது தெளிந்த நிலையில் கொண்டு ஒரு வெளிச்சம் என்று ஞானிகளால் இது சொல்லப்பட்டிருந்தாலும் அது தீமை என்று வந்த பின்பு அதை மாற்ற தவறினால் எந்த நிலை பெறுவோம் என்றால் இது நாம் புரிவதற்காக குருநாதர் ஒரு விளக்க உடையும் உதாரணமும் சொல்லுகின்றார். இந்த ஒரு வெளிச்சமே இருக்கிறது என்றால் அந்த வெளிச்சம் படும் இடத்தில் ஒரு துணியை மறைத்தோம் என்றால் அந்த வெளிச்சம் சிறிதளவு அங்கு குறைந்து குறைந்த வெளிச்சமாக மற்ற பக்கம் போகின்றது. அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய தகடையோ ஒரு அட்டையோ வைத்து அந்த வெளிச்சத்தை மறைத்து மறைத்து விட்டால் இந்த வெளிச்சம் அங்கே சுத்தமாக மற்ற பக்கம் போகாது. அல்லது அதற்கு பதிலாக ஒரு சுத்தமான கண்ணாடியை வைத்தோம் என்றால் இந்த வெளிச்சம் அதன் வழியாக ஊடுருவி அடுத்த பக்கம் தெளிவாக தெரிகின்றது. அல்லது அந்த கண்ணாடியிலே ஒரு கருப்பு நிறமோ சிவப்பு நிறமோ அல்லது வேறு பச்சை நிறமோ போன்ற கண்ணாடிகளை பிடித்தோம் என்றால் இந்த வெளிச்சம் அந்த எந்த நிறத்தில் அந்த கண்ணாடியை பிடிக்கின்றமோ அதற்கொப்ப அங்கு நிறங்கள் அது வெளிச்சமாக தெரிகின்றது. இது போன்றுதான் நாம் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் நல்ல பண்புகள் உயர்ந்த நிலையில் கொண்டு பர்ணா வளர்ச்சியில் வந்த நாம் சந்தர்ப்ப வசத்தால் இப்படி அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியோ தகடோ கண்ணாடியோ மற்ற நிறங்களோ அதற்கொப்ப அங்கு வெளிச்சங்கள் மாறுபடுவது போன்றுதான் நாம் சுவாசித்த உணர்வுகள் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் கவர்ந்து கொண்ட மனங்கள் கவர்ந்து கொண்ட குணங்கள் அதன் கலவைக்கொப்ப இந்த வெளிச்சத்தை எப்படி அங்கே மாற்றி காண்பிக்கின்றதோ இது போன்ற நம் நல்ல குணங்களை இது மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக நம்மை மாற்றுகின்றது. ஆக நாம் எப்படி இயங்குகின்றோம் நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் கலவைகள் எப்படி மாறுகின்றது நாம் எப்படி மாறிவிடுகின்றோம் எது நம்மை மாற்றுகின்றது இந்த மாற்றி நிலையில் நம் வாழ்க்கை எப்படி வழி நடத்துகிறது என்பதை இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் வளர்ச்சியடைந்து வந்து ஆறாவது அறிவு தீமையிலிருந்து விடுபடக்கூடிய உயர்ந்த உணர்வாக அதாவது வெளிச்சம் என்று கார்த்திகேயா என்று காட்டுவது போன்று அந்த அறிவின் ஒளியாக நமக்குள் இருந்தாலும் இதை பண்பட்ட நிலையில் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் மற்றவர்களை துயர் துடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த தீமைகளை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த இருள் சூழச் செய்யும் அந்த வெளிச்சத்தை எப்படி மற்ற நிலையில் அது தடுத்து நிறுத்தி மாற்றி அமைக்கின்றதோ ஆக நம் மனிதன் என்ற முழு முதற் கடவுள் என்று ஒளியான நிலையில் பெறக்கூடிய வெளிச்சம் கார்த்திகேய என்ற நிலையில் வந்த நிலையை மற்ற இருள் சூழச் செய்யும் இந்த உணர்வுகளை அந்த திரைகளை கிழித்தெறிந்து அருள் ஒளியின் சுடரை நமக்குள் பெருக்கி என்றுமே அந்த வெண்மை நிற ஒளியாக மற்ற பொருளை காணக்கூடிய மற்ற பொருள்களை இனம் கண்டு உண்மையை உணரக்கூடிய அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் இணைத்து அங்கேயும் இருளை போக்கும் சக்தியாக நாம் இதை பெற்றோம் என்றால் இதன் வழி வழி நடந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் பேரருள் பேரொழியாக நாம் மாற முடியும். பர்ணா வளர்ச்சி நாம் மனிதனாக வந்த நிலை கொண்டு அடுத்த நிலையான அழியா ஒளி சரீரத்தையும் பெற முடியும். ஆக குருநாதர் முதல்ல சொன்னது போன்று மனிதன் அடைய வேண்டிய எல்லை ஒளியின் சிகரம். அந்த ஒளியின் சிகரமாக நாம் ஆக வேண்டும் என்றால் இது போன்று நம்மை எரியாது நல்ல குணங்களை நல்ல உணர்வுகளை நல்ல எண்ணங்களை மனிதனுடைய நல்ல பண்புகளை இருள் சூழச் செய்யும் மற்ற அது போன்ற உணர்வுகளை வேதனை வெறுப்பு சலிப்பு சஞ்சலம் பயம் ஆத்திரம் கோபம் குரோதம் சிந்தனையற்ற எத்தனை உணர்வுகள் நமக்குள் இருளாக தீமையாக மாற்றுவதற்கு பதிலாக அதற்குள் அருள் ஒளியின் சுடரை இணைத்து இது போன்ற மின் சென்ற ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரம் மகரிஷியின் உடல் நமக்குள் இணைத்தம் என்றால் அது போன்ற இருள் சூழச்சியின் நிலைகளை அது மாற்றி ஒளியாக பேரொளியாக அது மாறி நாம் அந்த ஒளியின் சிகரமாக முழுமையடையும் நிலையாக குருநாதர் எந்த உணர்வை நமக்கு வழிகாட்டுகின்றார்களோ ஞானிகள் எந்த நிலையை அடைந்துள்ளார்களோ அதன் வழி நாம் சீராக சென்று இந்த வாழ்க்கையில் நாம் அழியா ஒளி சரீரம் முழுமையாக அந்த ஒளியின் சிகரமாக மாற முடியும். ஆக அந்த ஒளியின் சிகரமாக மாறுவதற்கு உண்டான உண்மைகளையும் அது நம்மை எது தடுத்து மாற்றுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த எல்லையை அடைவது எளிது. அந்த மார்க்கத்தில் நாம் சென்று அந்த நிலையை ஒவ்வொருவரும் பெற முடியும், பெற வேண்டும் என்பதற்குத்தான் குரு இதை நமக்கு தெளிவாக உணர்த்தி வழிகாட்டுகின்றார்கள்.
எண்ணிய குணங்கள் எதுவோ அதன் உணர்வின் இயக்க சக்தியின் வித்தாக நாம் எழுந்தின் பாகங்களில் அது பதிவாகி விடுகின்ற மீண்டும் நாம் எது எண்ணினோமோ அவை நாம் எண்ணத்தால் கவர்ந்து நுகரும் நிலை வருகின்றது. நுகரும் நிலைகளில் அந்த குணத்தின் உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது. நாம் எதை எண்ணினோமோ அவை நமக்குள் இயக்கச்சக்தி பொருளாக அணுவாக மாற்றிய பின் அதை திரும்ப திரும்ப எண்ணும்போது அக்குணத்தின் அணுக்கள் நம்மில் அதிகம் தோன்ற செய் அதிகமாக வளரச் செய்கின்றன. இவ்வாறு நமது உடலில் நாம் எண்ணும் குணங்கள் அனைத்தும் சதா சிவமாக்கி அதுவே நமக்குள் எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் கடவுளாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் அமைகின்றது. நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ நம்முள் நின்று அந்த உணர்வு இயங்கப்படும்போது கடவுளாகவும் அந்த குணம் தெய்வமாகவும் அதை மீண்டும் எண்ணும்போது குருவாக இயங்கத் தொடங்கிவிடுகின்றது. ஆகவே ஒரு செடி உருவெறுகிறது என்றால் அந்த செடியின் வித்து உருவான பின் நாம் எந்த நிலத்தில் அதை பதிவு செய்கின்றோமோ அதை பூமியின் துணை கொண்டு ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த செடியின் சத்தை நுகர்ந்து செடி மடிந்தாலும் அதன் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்திருப்பதனால் நிலத்தில் ஊன்றிய அந்த வித்து அந்த செடியின் சத்தை கவர்ந்து அந்த உணர்வு குப்ப செடியின் அதனுக்குள் நுகரும் போது அந்த உணர்வின் இயக்கமாக அது இயக்குவதும் எண்ணங்கள் தோற்றுவிப்பதும் அந்த உணர்வு கொப்ப உயிருடன் ஒன்றிய உடலாக அமைகின்றது. ஆகவே நமது உயிர் ஈசனாக அமைந்து இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணுவாக அமைந்து இயக்கத்தால் இயக்கும் காந்தம் லட்சுமியாக அமைகின்றது நமது உயிர். ஏற்கனவே பலமுறை சொல்லியுள்ளோம், இதனை மீண்டும் நினைவுகொண்டு மனதில் பதிவு கொண்டு கடவுள் என்பது எப்படி இயங்குகின்றது, கடவுள் என்பது தனி ஒருவன் அல்ல, உணர்வுக்கொப்ப ஒரு உடலுக்குள் அந்த உணர்வின் அணு நுழைந்தால் அந்த உணர்வின் இயக்கமாகத்தான் நம்மை இயக்கச் செய்கிறது என்று
நமது வாழ்க்கையின் நாம் மனிதன் என்ற நிலைகள் வரும்போது அன்பு, பண்பு, பரிவு, பாசம், பற்று என்ற நிலைகளில் நம் வாழ்க்கை மனிதன் என்ற பண்புடன் அமைகின்றது. ஒருவன் துன்பப்பட்டால் அந்த மனிதனை துன்பத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று எண்ணங்கள் வருகின்றன. ஒருவர் வேதனைப்படும் போது அதை உற்று நோக்கும் போது அந்த வேதனையிலிருந்து மனிதனை மீட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றன. ஆனாலும் துன்பம் என்ற உணர்ச்சிகள் ஒரு மனித உடலில் உருவாகும் போது அதனின்று வெளிப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நமது உடலில் ஊழ்வனை என்ற வித்தாக அமைந்து விடுகின்றது. பின் அந்த மனிதன் எவ்வாறு துன்பப்பட்டானோ அதைப்போல அந்த வித்து ஊழ்வனை என்ற அந்த வித்து அந்த உணர்வினை கலந்து உணர்ச்சியை தூண்டி அந்த துன்பப்படும் மனிதன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை நுகர வைக்கின்றது. அப்போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. பின் அந்த துன்பத்தை உருவாக்கும் அணுவாக நமக்குள் உருவாகின்றது. அந்த அணுவின் தன்மை அடைந்துவிட்டால் துன்பத்தை உருவாக்கும் கடவுளாகவும் நம்மை துன்பச் செயலில் செயல்படுத்தும் தெய்வமாகவும் துன்பச் செயலை உருவாக்கும் குருவாகவும் அமைந்து விடுகின்றது. என்றால் குரு என்றால் எந்த உணர்வின் தன்மையோ அதன் செயலாக்கமே அது தலைமை தாங்கி நடத்தும் நிலை வருவதனால் அது குரு என்று காரணத்தரை வைத்து விடுகின்றன. இப்படித்தான் நாம் எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் சூட்சமாக இருப்பினும் நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் நம்மை இயக்குகின்றது. இயக்க சக்தியின் அணுவாக ஊழ்வினை என்ற வித்தாக நம்மை பதிவு செய்வதனால் இதை தொடர்ந்து நமது வாழ்க்கையில் நாம் எண்ணும் அன்பும் பாசமும் பரிவும் நல்ல குணங்கள் தான். இருப்பினும் வேதனைப்படும் மனிதனை அதனை நுகர்ந்து விட்டால் நமது நல்ல குணத்துக்குள் அது பதிந்து விடுவதனால் அந்த வேதனை உணர்ச்சிகளை தூண்டி வேதனைப்படும் செயல்களையே செயல்படுத்த வைத்துவிடுகிறோம். முதலில் பாசத்தால் நாம் பரிவாக உரை செய்கின்றோம். அந்த நல்ல குணத்தில் இந்த உணர்வு நமக்குள் பதிவாகிவிட்டால் அதை மீண்டும் மீண்டும் நாம் அதை செயல்படும் போது அந்த வேதனைப்படும் அணுக்களாக நாம் இரத்த நாணங்களிலே பல்ல பெருகத் தொடங்கி விடுகின்றது. நமது இரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுதும் சுழலும் போது அந்த இரத்தத்தில் உருவான கருத்தை அணுவாக உருவத்தால் நம் உறுப்புகளில் ஏதேனும் ஒரு பாகங்களில் அதை இணைந்து விடுகின்றது. பின் அந்த வேதனை என்ற உணர்வை நுகர்ந்து நாம் நுகரப்படும்போது வேதனையின் செயலாக அந்த வேதனைப்படும் மனிதனாக நம்மை மாற்றி விடுகின்றது. அந்த வேதனை உணர்வுகள் மீண்டும் அதை நுகர நமக்குள் வேதனை உருவாக்கும் அணுக்களின் வளர்ச்சி அதிகமாகி விடுகின்றது. வேதனையின் வளர்ச்சி அதிகரித்து விட்டால் நம் உடலில் நாம் நல்ல குணங்களை இருப்பினும் அதை சீராக நாம் பண்படுத்தும் நிலையோ நல்ல குணங்களை வளர்க்கும் நிலையோ அற்றுவிடுகின்றது. துன்பம், வேதனை, இதே போன்று கோபம், குரோதம் என்ற உணர்வுகள். குரோதம் என்றால் இப்படி செய்துவிட்டானே அவனை சும்மா விடுவதா என்ற உணர்வு திரும்ப திரும்ப எண்ணிவிட்டான் குரோதம் என்ற உணர்வு வந்துவிடுகின்றது. அந்த குரோதம் என்ற நிலை வந்துவிட்டான் நாம் நல்ல குணங்களையும் செயல்படும் அணுக்களுக்கு சரியான ஆகாரம் குத்துவதில்லை, அது வளர்ச்சி அடைவதும் இல்லை. இதை போன்று நாம் எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் நம்மை மனிதன் என்று பண்பு கொண்டு நாம் சுவாசித்தாலும் இத்தகைய நிலைகள் நமக்குள் மனிதனின் குணத்தை அசுர குணங்களாக மாற்றும் சக்தியாக மாறிவிடுகிறது. இதே உயிர்தான் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தன்னை காட்டும் வலு கொண்ட உடல் கொண்ட அந்த உடல்களிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வினை நுகர்ந்து நுகர்ந்து தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வின் உடலிலிருந்து வந்த உணர்வுகளை நுகர்ந்து வலு கொண்ட உணர்வின் உடலை உருவாக்கும் அணுக்களாக வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நம்மை மனிதனாக உருவாக்கியது பல கோடி சரீரங்களில் தீமை அகற்றிடும் உணர்வின் தன்மை கொண்டு நம்மை மனிதனாக உருபெறச் செய்திருப்பினும் நமது உயிர் நாம் மீண்டும் வேதனை என்ற உணர்வுகளை நாம் நுகரப்படும்புடன் நல்ல உணர்வுகள் அனைத்தும் அதனுடைய செயல்களை இழக்கச் செய்து கொண்டே வருகின்றோம். பின் இதை நாம் எவ்வாறு மீட்டுவது? மனிதனான பின் இந்த உயிர் இந்த உடலில் உள்ள உணவின் அறிவுகளை அனைத்தையும் ஒளியின் சிகரமாக மாற்றுவதே மனிதனின் கடைசி நிலை. ஆக இந்த உயிர் மனிதனாக உருவாக்கிய பின் நாம் பல கோடி சரீரங்களில் கஷ்டம் நஷ்டம் என்ற நிலையும் பல துன்பங்களையும் அனுபவித்து அதன் உணர்வின் அறிவாகத்தான் அணு வளர்ச்சி அடைந்து மனித உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்கள் அதிலிருந்து வரும் மனம் திற்கு பேர் கார்த்திகேயா வெளிச்சம் எதனையும் அறிந்திடும் அறிவு பெற்றவன் என்ற நிலைகளை வருகின்றது. இப்போ ஒரு பக்கம் வெளிச்சத்தை வைக்கின்றோம் என்றால் இன்னொரு பக்கம் ஒரு துணிவோ எடுத்தோம் என்றால் அதிலிருந்து சிறிது வெளிச்சம் வருகின்றது. ஆனால் ஒரு இரும்பு தகடை வைத்துவிட்டாலோ அந்த வெளிச்சம் வருவதில்லை. கண்ணாடியை வைத்தாலோ அது தூய்மையான கண்ணாடியாக இருந்தால் அந்த வெளிச்சம் அந்த பக்கம் வருகின்றது. அதே சமயத்தில் கருப்போ சிவப்போ பச்சையோ எந்த நிற கண்ணாடியை வைக்கின்றோமோ அந்த நிறத்தை காட்டும் வெளிச்சமாக அது வருகின்றது. இதை போன்றுதான் நமது அணுக்கள் உடலில் உள்ள அணுக்களில் வெறுப்பு வேதனை என்ற உணர்வுகள் நாம் எண்ணும்போது அந்த நல்ல குணங்களை இத்தகைய குணங்களாக மாற்றிவிடுகின்றது நமது உடல்களில். இப்படி மாறிக்கொண்டே இருப்பினும் நாம் எப்படி புழுவிலிருந்து மனிதனாக நம்மை உருவாக்கியதோ இந்த கார்த்திகேயா என்ற பின் இது தீமையிலிருந்து தெரிந்து ஒருவருக்கு உதவி செய்தாலும் அந்த தீமையை நமக்குள் வளராதபடி தடுத்தல் வேண்டும். அதை தடுக்க தவறினால் மீண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தின் தன்மையை அதிகமாக வளர்த்து கொண்டோமோ அதற்கொப்ப அடுத்த உடல்களை உருவாக்கிவிடும். இந்த உடலுக்கு பின் இந்த நிலையை தெளிவாக்கப்படும். ஆகவே இன்றைய செயல் நாளைய செயலும்